ஓம் சாந்தி. June 1, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி. ஒரிஜினல் தேதி October 21, 2005. சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுவதற்கான தேதியை நிச்சயம் செய்து நேரத்திற்கு ஏற்ப என்றும் தயாராகுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருடைய 3 ரூபங்களையும் பார்த்தார். எப்படி நீங்கள் தந்தையின் விசேஷமான 3 உறவு முறைகளையும் நினைவு செய்கின்றீர்களோ, அதேபோல் பாபா குழந்தைகளான உங்களின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சியடைகின்றார். உங்களின் 3 ரூபங்களையும் நீங்கள் அறிவீர்கள் தானே? இந்த நேரத்தில் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கின்றீர்கள். பிராமணர்களின் இறுதி ஸ்திதி தேவதை ஸ்திதியாகும். தேவதைகளே பின்னர் தேவ தேவியர்கள் ஆகின்றார்கள். அனைத்திலும் அதி விசேஷமானது இந்த நிகழ்கால பிராமண வாழ்க்கையாகும். பிராமண வாழ்க்கை விலைமதிப்பற்றது. பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பானது தூய்மையாகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் நிஜமாகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் தனித்துவ ஆளுமையாகும். தூய்மையே சந்தோஷத்தினதும் அமைதியினதும் தாய். எந்த அளவிற்கு உங்களிடம் தூய்மை உள்ளதோ அதற்கு ஏற்ப உங்களின் வாழ்க்கையில் இயல்பான முறையில் சந்தோஷமும் அமைதியும் இருப்பதுடன் அது உங்களின் சுபாவமாகிவிடும். தூய ஆத்மாக்களின் லட்சியம் பிராமணர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவது அல்ல, ஆனால் முதலில் தேவதைகள் ஆகி பின்னர் தேவதைகளில் இருந்து தேவர்கள் ஆகுவதாகும். எனவே பிராமணர்கள் தேவதைகள் ஆகுவார்கள், தேவதைகள் தேவ தேவியர்கள் ஆகுவார்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்களின் இந்த 3 ரூபங்களையும் பார்க்கின்றார். உங்களின் 3 ரூபங்களும் உங்கள் அனைவரின் முன்னாலும் வருகின்றனவா? அவை வருகின்றனவா? நீங்கள் ஏற்கனவே பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களின் லட்சியம் தேவதைகள் ஆகுவதாகும். இது உங்களின் லட்சியம்தானே? நீங்கள் நிச்சயமாக தேவதைகள் ஆக வேண்டும். ஒரு தேவதையின் எத்தனை சிறப்பு இயல்புகள் உங்களின் வாழ்க்கையில் புலப்படுகின்றன என சோதித்து பாருங்கள். தேவதை என்றால் இந்த பழைய உலகிற்கும் பழைய சமஸ்காரங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் அற்றவர் என்று அர்த்தம். தேவதை என்றால் பிரச்சனைகளின் போது லேசாகவும் ஒளியாகவும் இருப்பவர் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் சதா லேசாகவும் ஒளியாகவும் இருத்தல், லேசாக இருத்தல். நீங்கள் லேசான விஷயங்களையா அல்லது சுமையாக இருக்கும் விஷயங்களையா விரும்புகின்றீர்கள்? நீங்கள் எதை விரும்புகின்றீர்கள்? நீங்கள் லேசான விஷயங்களை விரும்புகின்றீர்கள், அப்படித்தானே? தேவதை என்றால் அனைவராலும் நேசிக்கப்படுபவர், அத்துடன் அனைவருடனும் பற்றற்று இருப்பவர், வெகு சிலர் மட்டுமன்றி அனைவராலும் நேசிக்கப்படுபவர், எல்லோரிலும் இருந்தும் பற்றற்று இருப்பவர். அன்பாக இருப்பது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பற்றற்றவராகவும் இருப்பீர்கள். தேவதை ஒருவரின் அடையாளம். நீங்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். யார் உங்களை பார்த்தாலும், யார் உங்களை சந்தித்தாலும், யார் உங்களுடன் உறவு முறையில் அல்லது தொடர்பில் வந்தாலும் நீங்கள் தமக்கு சொந்தமானவர்கள் என்றே அவர்கள் உணர்வார்கள். தந்தையுடன் அனைவரும் அவர் தமக்கு சொந்தமானவர் என உணர்வதை போன்றதாகும். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறது தானே? அதேபோல் ஒரு தேவதை என்றால் அனைவரும் உங்களை தமக்கு சொந்தமாக உணர்வார்கள். சொந்தமான உணர்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் லேசாக இருக்கும் பொழுது இந்த லேசான தன்மை உங்களை அனைவராலும் நேசிக்க செய்கிறது. பிராமண குடும்பத்தினர் முழுவதும் நீங்கள் அவர்களுக்கு சொந்தமானவர் என உணர வேண்டும். எந்த விதமான பாரமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு தேவதை என்றால் லேசாகவும் ஒளியாகவும் இருப்பவர் என்று அர்த்தம். ஒரு தேவதை என்றால் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் எல்லையற்றவர் என்று அர்த்தம். எந்த விதமான எல்லைகளும் இருக்கக்கூடாது. அனைவரும் என்னுடையவர்கள். நான் அனைவருக்கும் சொந்தமானவன். எங்கே சொந்தமென்ற மகத்தான உணர்வு இருக்கிறதோ அங்கே லேசான தன்மை காணப்படும். சமஸ்காரங்களிலும் லேசான தன்மை காணப்படும். எனவே நீங்கள் எத்தனை சதவிகிதம் தேவதை ஸ்திதியை அடைந்து விட்டீர்கள் என சோதித்து பாருங்கள். எப்படி சோதிப்பது என உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சோதிப்பவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் செய்பவர்களும் ஆக வேண்டும். பாராட்டுகள். பாப்தாதாவின் தூய ஆசை என்னவென்றால், இப்பொழுது காலத்தை பார்க்கும் பொழுது தங்களை மகாரத்திகள் என கருதுபவர்கள் 95% ஸ்திதியை கொண்டிருக்க வேண்டும். அது அப்படித்தானே இருக்க வேண்டும். ஒருவர் தான் 98% கொண்டிருப்பார் என கூறினார். பாராட்டுகள். ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக அப்படி ஆக வேண்டும் என்பதை உங்களால் பார்க்க முடியும். அத்துடன் உங்களுக்கும் அது தெரியும். நீங்கள் அப்படி ஆகுவீர்கள் என்பதல்ல, நீங்கள் அப்படி ஆக வேண்டும். நான் அப்படி ஆகுவேன், அது நடக்கும். அதை பற்றி பார்ப்போம். நான் முயற்சி செய்கின்றேன். இப்பொழுது இந்த மொழியை மாற்றுங்கள். உங்களிடம் என்ன எண்ணங்கள் உள்ளனவோ அதில் எத்தனை சதவிகிதம் நம்பிக்கையும் வெற்றியும் உள்ளன என சோதித்து பாருங்கள். இப்பொழுது உங்களின் சோதனையின் வேகத்தை தீவிரமாக்குங்கள். அனைத்திற்கும் முதலில் சோதித்து பின்னர் செயல்படுங்கள். உங்களுக்குள் என்ன எண்ணங்கள் ஏற்பட்டாலும், எத்தகைய வார்த்தைகளை பேசினாலும், உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் என்ன நடந்தாலும் அது ஓகே என்பதாக இருக்கக்கூடாது. இல்லை. விவிஐபிகளுக்கு எவ்வளவு சோதனைகளை செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே? அனைத்திற்கும் முதலில் சோதித்த பின்னரே அவர்கள் அதில் அடியெடுத்து வைப்பார்கள். எனவே இப்பொழுது 2 மணி நேரத்தின் பின்னர் அல்லது 4 மணி நேரத்தின் பின்னர் சோதிப்பதாக இருக்கக்கூடாது. முதலில் சோதித்து பின்னர் ஓரடி எடுத்து வையுங்கள். ஏனென்றால் நீங்களே இந்த உலக நாடகத்தின் விவிஐபி. இன்றுள்ள விஐபிகள் ஒரே ஒரு பிறவிக்கு மட்டுமே, அதுவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. ஆனால் பிராமணர்களான நீங்கள் தேவதைகள் ஆகப் போகின்றவர்கள். விவிஐபிக்கள் உங்களுக்கு விரும்பிய அளவிற்கு பல விகளை உங்களால் அதில் சேர்த்து கொள்ள முடியும். பாருங்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு வி என்பதை தொடர்ந்து போடுங்கள். வழிபடப்படுகின்ற உங்களின் சொந்த விக்கிரகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஓகே, நீங்கள் ஆலயங்களை பார்த்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புகைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுதும் அவற்றுக்கு அதிகளவு மதிப்பு உள்ளது. அவர்கள் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்கள். ஆனால் உங்களின் படங்களோ 3 அடி மட்டுமே. எனவே உங்களுக்கு அதிகளவு மதிப்பு உள்ளது. உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களுக்கும் மதிப்பு வழங்கப்படுகிறது. அவை மதிக்கப்படுகின்றன அல்லவா? உங்களின் விக்கிரகங்களின் தரிசனத்தை காண பல வரிசைகள் காணப்படுகின்றன. நீங்கள் இத்தகைய உயிர் வாழும் விவிஐபிகள். எனவே ஓர் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னர் சோதியுங்கள். எதையாவது செய்த பின்னர் நீங்கள் சோதித்தால் அந்த அடி கடந்துவிடும். அந்த அடி மீண்டும் உங்களின் கைகளில் வர முடியாது. அறியாமை பாதையிலும் அவர்கள் கூறுகிறார்கள், எதையும் கவனமாக கருத்தில் கொண்ட பின்னரே செய்யுங்கள். அதை செய்த பின்னர் சிந்திக்காதீர்கள். முதலில் சிந்தித்து பின்னர் செயலாற்றுங்கள். எனவே உங்களின் சுய மரியாதை ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் உங்களின் நிலையில் இருந்தால் எதிர்ப்பு இருக்காது. நீங்கள் உங்களின் நிலையில் இல்லாத போதே மாயையின் எதிர்ப்பு ஏற்படுகிறது. எனவே இப்பொழுது பாப்தாதாவிற்கு ஒரு கேள்வி எழுகின்றது. அனைவருடைய லட்சியமும் சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுவதே, இதுதான் உங்களின் லட்சியமா? அல்லது நீங்கள் சிறிதளவு மட்டுமே இப்படி ஆக விரும்புகின்றீர்களா? இது உங்களின் லட்சியமா? அது அனைவருடைய லட்சியமாக இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் சம்பூர்ணமாக விரும்புகின்றீர்கள் அச்சா? எப்பொழுது நீங்கள் மக்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் தானே? ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், உங்களின் லட்சியம் என்ன? எனவே இன்று பாப்தாதா குறிப்பாக ஆசிரியர்களான உங்களிடம் கேட்கின்றார். ஞானத்தில் 30 வருடங்கள் இருப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே 30 வருடங்கள் ஞானத்தில் இருப்பவர்கள் நாளை 1 கோடி ஒரு நிகழ்ச்சியை செய்யட்டும். நீங்கள் பல சந்திப்புகளை நடத்தினீர்கள். நீங்கள் சந்திப்புகள் அமர்வுகள், சந்திப்புகள் அமர்வுகள் என செய்வதை பாப்தாதா தொடர்ந்தும் பார்க்கின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணமாகுவீர்கள் என்பதை பற்றிய ஒரு சந்திப்பை நடத்துங்கள். மற்ற விழாக்களுக்கு எல்லாம் நீங்கள் தேதியை நிச்சயம் செய்கின்றீர்கள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி உள்ளது. அப்படியென்றால் அதற்கு ஒரு தேதி இல்லையா? உங்களுக்கு எத்தனை வருடங்கள் வேண்டுமென பாப்தாதாவிற்கு கூறுங்கள். ஏன் பாப்தாதா ஏன் இதை உங்களிடம் கேட்கின்றார்? ஏனென்றால் இயற்கையும் தந்தையிடம் எப்பொழுது தான் அழிவை ஏற்படுத்துவது என கேட்கிறது. எனவே பாப்தாதா என்ன பதில் கூறட்டும்? பாப்தாதா குழந்தைகளான உங்களிடம் தானே கேட்க முடியும் இல்லையா? எப்பொழுது? இன்றைய விசேஷமான தலைப்பு எப்பொழுது? இரட்டை வெளிநாட்டவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இரட்டை முயற்சி செய்வீர்கள் தானே? அற்புதங்களை செய்யுங்கள். வெளிநாட்டவர்களே உதாரணங்கள் ஆகுங்கள், அவ்வளவுதான். பிராமண குடும்பத்திற்கும் உலகிற்கும் முன்னால் சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுங்கள். சகல சக்திகளாலும் சகல நற்குணங்களாலும் நிரம்பியவர் ஆகுவது என்றால் முழுமையானவர் ஆகுவதாகும். நீங்கள் அனைவரும் இந்த 4 முழுமையடைய வேண்டும். எண்ணங்கள், வார்த்தைகள், உறவு முறைகள், தொடர்புகள், இந்த 4 ஏதாவது ஒன்றில் நீங்கள் பலவீனமாக இருந்தால் உங்களை முழுமையானவர் என கூற முடியாது. நீங்கள் 4 விஷயங்களையும் நினைவு செய்கின்றீர்கள் தானே? எண்ணங்கள், வார்த்தைகள், உறவு முறைகள், தொடர்புகள், செயல்கள் அனைத்தும் அதில் அடங்கி உள்ளன. 4 விஷயங்களிலும் உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் நீங்கள் நன்றாக இருந்து உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் சிறிது பின்தங்கி இருப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு முன்னால் சென்றாலும் யாருடன் உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் நீங்கள் தமக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுக்கு சொந்தமான ஒருவரின் மீது நீங்கள் உரிமையுடன் நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடன் அந்த அளவு லேசான தன்மை இருக்காது. அவர்களுடன் நீங்கள் சிறிது பாரமாக உணர்வீர்கள். ஆனால் உங்களுக்கு சொந்தமென உணர்பவர்களுடன் லேசான தன்மை காணப்படும். அதனால் அனைவருடனும் லேசாக இருங்கள். உங்களின் சொந்த பிராந்தியத்தில் அல்லது உங்களின் சொந்த நிலையத்தை சார்ந்தவர்களுடன் மட்டும் நீங்கள் லேசாக இருப்பதாக இருக்கக்கூடாது. இல்லை, உங்களின் சொந்த பிராந்தியத்தில் அல்லது உங்களின் சொந்த நிலையத்தில் மட்டும் நீங்கள் லேசாக இருந்தால் எப்படி உங்களால் உலகத்திற்கே ராஜா ஆக முடியும்? உங்களால் உலக உபகாரி ஆகவும் முடியாது, உலகத்திற்கே ராஜா ஆகவும் முடியாது. ராஜா என்றால் சிம்மாசனத்தில் அமர்பவர் என்று மட்டும் அர்த்தமல்ல. ஓர் ராஜ்யத்தில் அதன் அரச குடும்பத்திற்கும் ராஜ்ய உரிமை உள்ளது. எனவே எப்பொழுது என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் தானே? நீங்கள் சந்திப்பை செய்வீர்களா? சந்தித்து இதை முடிவு செய்யுங்கள். இது ஓகேயா? அச்சா, நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்களா? இதை செய்ய வேண்டும், நிச்சயமாக இப்படி ஆக வேண்டும் என்ற உற்சாகம் உங்களுக்குள் இருக்கிறதா? பாப்தாதா உங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குகின்றார். உங்களிடம் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பதை மாயா பார்க்கும் பொழுது அவள் எதையாவது செய்வாள். ஏனென்றால் அவளின் இறுதி கணங்களும் இப்பொழுது நெருங்கி வருகின்றன. அதனால் அவள் தனது ஆயுதங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட பராமரிப்பை கொடுப்பாள் என்றால், உங்களுக்கு அது மாயையின் பராமரிப்பா, அல்லது அவை மாயையின் வழிகாட்டல்களா, அல்லது தந்தையின் வழிகாட்டல்களா என்று தெரியாமல் இருக்கும். நீங்கள் அவற்றை கலந்து விடுவீர்கள். நீங்கள் தேவதைகள் ஆகுவதிலும் உங்களின் முயற்சிகளிலும் உள்ள பிரதானமான தடை என்னவென்றால், பொதுவான இரண்டு வார்த்தைகளாகும். அவை கடினமானவை அல்ல. அனைவரும் அவற்றை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள். அவை என்ன? நான் மற்றும் எனது. இதற்கான மிக இலகுவான வழிமுறை ஒன்றை பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார். இந்த நான் மற்றும் எனது என்பவற்றை மாற்றுங்கள். உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? பாருங்கள், நான் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் நான் ஓர் ஆத்மா என்பதை உங்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறிய உடனேயே ஆத்மாவின் ரூபத்தை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். வெறுமனே நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். ஆனால் நான் ஓர் ஆத்மா என பயன்படுத்துங்கள். அதை நடைமுறையில் உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தையை பயன்படுத்திய பின்னர் எப்பொழுதும் ஆத்மா என்பதை சேர்த்து கொள்ளுங்கள். நான் ஓர் ஆத்மா. நீங்கள் எனது என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது எனது பாபா என முதலில் கூறுங்கள். எனது கைக்குட்டை, எனது புடவை, எனது இது. எவ்வாறாயினும் எனது பாபா என்பதே முதலாவது. எனது என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது பாபா உங்களின் முன்னால் வருவார். நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஆத்மா உங்களின் முன்னால் வருவார். இதை உங்களின் சுபாவமாகவும் இயல்பானதாகவும் ஆக்குங்கள். இது இலகுவானது தானே, அல்லது இது கடினமா? நான் ஓர் ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அதை நம்புவதில்லை. அதை நீங்கள் 100% அறிவீர்கள். ஆனால் அதை சதவிகிதத்திலேயே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஷரீர உணர்வு இயல்பானதாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஷரீரம் என நீங்கள் நினைக்க வேண்டுமா? நீங்கள் அதை இயல்பாகவே நினைக்கின்றீர்கள் தானே. அதனால் நான் என்ற வார்த்தை உங்களின் உதடுகளை அடையும் முன்னர் உங்களின் எண்ணங்களில் தோன்றுகின்றது தானே. எனவே உங்களின் எண்ணங்களில் நான் என்ற வார்த்தை வரும்பொழுது ஆத்மாவின் ரூபம் உடனடியாகவே உங்களின் முன்னால் வர வேண்டும். இதை பயிற்சி செய்வது இலகுவானது தானே. நான் என்று மட்டும் கூறாதீர்கள். ஆனால் அதனுடன் கூடவே ஆத்மா என்றும் கூறுங்கள். அப்பொழுது அது உறுதியாகிவிடும். இது உறுதியானது தானே. நீங்கள் மற்றொருவரை பெயரால் கூப்பிட்டாலும் அதை செய்வீர்கள். நான் ஓர் ஆத்மா. ஆத்மாக்களின் உலகம் பாப்தாதா ஆவார். ஆத்மாவின் சமஸ்காரங்கள் ஒரு பிராமணராக இருந்து தேவதை ஆகுவதும், தேவதை ஒரு தேவர் ஆகுவதும் ஆகும். எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது உங்களின் மனதின் அபியாசம். தற்காலத்தில் மருத்துவர்களும் உங்களை தேக அபியாசம் செய்ய கூறுகிறார்கள். தேக அபியாசம். எனவே இந்த பயிற்சியை செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா, எனது பாபா. ஏனென்றால் நாடகத்திற்கு ஏற்ப காலத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். உண்மையில் படைப்பவர் வேகமாக இருக்க வேண்டும், படைப்பு அல்ல. ஆனால் தற்போதைய நேரத்திற்கு ஏற்ப காலம் வேகமாக செல்கிறது. இயற்கை எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அது அதன் உத்தரவிற்காக காத்திருக்கிறது. நாடகத்தின் நேரம் அந்த கட்டளைகளை கொடுக்கும். அப்படித்தானே? ஸ்தாபனையை செய்பவர்கள் என்றும் தயாராக இல்லாதுவிட்டால் விநாசத்தின் பின்னர் பிரளயம் இடம்பெறுமா? பிரளயம் ஏற்படுமா? அல்லது விநாசத்தின் பின்னர் நிச்சயமாக ஸ்தாபனை இடம்பெறப் போகிறதா? எனவே ஸ்தாபனைக்கு கருவிகளாக இருப்பவர்கள் இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப என்றும் தயாராக இருக்க வேண்டும். இதையே பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். தந்தை பிரம்மா அர்ஜுனன் ஆகினார். அவர் ஓர் உதாரணம் ஆகினார்தானே? ஆகவே இந்த முறையில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுபவர்கள் என்ன ஆகுவார்கள்? உங்களை பாருங்கள், அத்துடன் காலத்தையும் பாருங்கள். பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார், தற்சமயம் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் தேவதைகளாக ஆக இருப்பதனால் ஒரு கருவியாக இருக்கும் உணர்வையும் அத்துடன் பணிவான உணர்வுகளையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் கீழ்கோடிட வேண்டும். இதை செய்வதன் மூலம் நான் என்ற ஷரீர உணர்வு முடிவிற்கு வந்துவிடும். எனது என்ற உணர்வும் முடிந்துவிடும். நான் பணிவான சுபாவத்தை கொண்டதோர் கருவி. எந்த அளவிற்கு நீங்கள் பணிவாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிக மரியாதையை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் பணிவானவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவார்கள். நீங்கள் நேசிக்கப்படும் பொழுது இயல்பாகவே நீங்கள் மரியாதையை பெறுவீர்கள். எனவே பணிவான ஒரு கருவி, அத்துடன் நல்லாசிகள். நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு கருவியாகவும் பணிவாகவும் இருப்பதுடன் அனைவருக்காகவும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பீர்கள். ஒருவர் எத்தகையவராக இருந்தாலும் பணிவான கருவியாக இருப்பதும் நல்ல ஆசிகளும் எத்தகைய சூழலை உருவாக்கும் என்றால் உங்களின் அதிர்வலைகளால் மற்ற நபர் மாறுவார். சில குழந்தைகள் இதயபூர்வமாக உரையாடி கூறுகின்றார்கள், நான் ஒரு மாதம் நல்ல ஆசிகள் கொடுத்தேன், எனினும் அவர் மாறவே இல்லை. அதன் பின்னர் அவர்கள் கலைப்படைந்து மன சோர்வடைகிறார்கள். அந்த அப்பாவி உதவியற்ற நபரின் மனோபாவமும் பார்வையும் கல்லை போன்றது. எனவே நிச்சயமாக அதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஓகே, உதாரணமாக அவர் மாறவில்லை, அப்பொழுது குறைந்தபட்சம் உங்களையே நீங்கள் ஓகேவாக வைத்திருங்கள். குறைந்தபட்சம் உங்களின் சொந்த நிலையில் இருங்கள். நீங்கள் ஏன் மன சோர்வு அடைகின்றீர்கள்? மன சோர்வு அடையாதீர்கள். ஓகே, அவர் மாறவில்லை, ஆனால் அத்துடன் கூடவே நீங்கள் உங்களையும் மாற அனுமதிக்க கூடாது. அந்த நிலையில் மன சோர்வு அடைவது என்றால் அவர் அதிக சக்திசாலி, அவர் உங்களை மாற்றிவிட்டார் என்றே அர்த்தம். நீங்கள் ஏன் உங்களின் சுய மரியாதை ஆசனத்தை விட்டு நீங்குகின்றீர்கள்? ஏன் என்ற வீணான எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது. ஏன் என நீங்கள் கூறிய உடனேயே வீணான எண்ணங்களுக்கான கதவை திறந்து விடுகின்றீர்கள். அந்த கதவு பின்னர் மிகுந்த சிரமத்துடனேயே பூட்டப்படுகிறது. ஆகவே ஏன் என்பதை பற்றி சிந்திக்காதீர்கள். கருணை நிறைந்தவராகி தொடர்ந்து அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். நீங்கள் ஏன் உங்களின் ஆசனத்தை விட்டு நீங்கி மன சோர்வு அடைகின்றீர்கள்? நீங்கள் உங்களின் நிலையை விட்டு கீழே வரக்கூடாது என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஏனென்றால் அப்பொழுது அதிக அளவில் எதிர்ப்பு ஏற்படும். மனிதர்களிடம் இருந்து எதிர்ப்பு, சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களின் எதிர்ப்பு, யோசனைகளின் எதிர்ப்பு ஏற்படும். இதனாலேயே நீங்கள் உங்களின் நிலையில் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாப்தாதா உங்களை நேசிக்கின்றார். அதனால் நீங்கள் அனைவரும் தந்தை பிரம்மாவிற்கு சமமானவர்கள் ஆக வேண்டும் என அவர் நினைக்கின்றார். தந்தையின் முன்னால் எந்த எதிர்ப்பும் வரவில்லையா? தந்தை பிரம்மாவின் முன்னால் எந்த எதிர்ப்பும் வரவில்லையா? மாயையிடமிருந்து எதிர்ப்பு, ஆத்மாக்களிடமிருந்து எதிர்ப்பு, அத்துடன் இயற்கையிடமிருந்தும் எதிர்ப்பு இருந்தன. எனினும் தந்தை பிரம்மா தனது நிலையை விட்டு நீங்கினாரா? அவர் நீங்கவில்லை தானே. அப்படித்தானே அவர் ஒரு தேவதை ஆகினார். இப்பொழுது ஒருவர் மற்றவரையும் அத்துடன் உங்களையும் தேவதைகளாக கருதிய வண்ணம் செயல்படுங்கள். நான் ஒரு தேவதை, அனைவரும் தேவதைகள். எனக்கு பழைய உலகுடனும் பழைய சமஸ்காரங்களுடனும் எவ்வித தொடர்பும் இல்லை. அத்துடன் இந்த பிராமணர்களுடனும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவை அனைத்தும் முடிந்துவிட்டன. அனைவரையும் இந்த பார்வையுடன் பாருங்கள். இவர் ஒரு தேவதை, அவர் ஒரு தேவதை. இந்த சூழலை பரவச் செய்யுங்கள். அச்சா, இப்பொழுது சகல சக்திகளாலும் நிரம்பியவராகி உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு இத்தகைய சக்தி வாய்ந்த கதிர்களை ஒரு வினாடிக்கு பரப்புங்கள். அதன் மூலம் உங்களின் சக்திகளின் அதிர்வலைகள் முழு உலகிற்கும் பரப்பப்படும். மரண அமைதி. அச்சா, எங்குமுள்ள தேவதைகள் ஆகப்போகின்ற பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் சுய புரிந்துணர்வுடன் எப்பொழுதும் தங்களை சோதித்து மாற்றிக்கொள்பவர்களுக்கும், தந்தை பிரம்மாவை பின்பற்றும் கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கும், சேவை செய்வதுடன் லேசாகவும் ஒளியாகவும் சதா இருந்த வண்ணம் முயற்சி செய்யும் தேவதை ஆத்மாக்களுக்கும், சதா தமது நிலை என்னும் ஆசனத்தில் இருப்பதன் மூலம் சகல எதிர்ப்புகளையும் முடித்துவிடும் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கும் நெருக்கமாக இருப்பதுடன் சங்கமயுகத்தின் நடைமுறை பலனை அனுபவம் செய்யும் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் அனைவருக்கும் நலம் விரும்புபவர் ஆகுவதுடன் உங்களுக்காகவும் சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் வெளிப்படுத்தலுக்கான நேரத்தை நெருக்கமாக கொண்டு வருவீர்களாக. நீங்கள் செய்யும் சேவையின் வெற்றிக்கான அடிப்படை நல்லாசைகளுக்கான மனோபாவத்தை கொண்டிருப்பதாகும். ஏனென்றால் உங்களின் இந்த மனோபாவம் மற்றவர்கள் அதை கிரகிப்பதற்கும் மேலும் அறிந்து கொள்வதற்குமான சக்தியை அதிகரிக்கும். இந்த முறையில் வார்த்தைகளால் சேவை செய்வது இலகுவாக வெற்றி நிறைந்தவராக்கும். தனக்காக சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஓர் ஆத்மா எப்பொழுதும் மாயையால் பாதிக்கப்படாதவராக இருப்பார். அத்துடன் எவரின் பலவீனங்களை கிரகிப்பதிலிருந்து அல்லது எவரால் அல்லது எந்தவோர் உடைமையால் கவரப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பார். நீங்கள் இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும் உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது வெளிப்படுத்துகைக்கான நேரம் வந்துவிடும். ஸ்லோகம். உங்களின் எண்ணங்களையும் அர்ப்பணியுங்கள். பலவீனங்கள் அனைத்தும் இயல்பாகவே உங்களை விட்டு நீங்கிவிடும். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். இறைவனின் அன்பை அனுபவம் செய்வதற்கு அகநோக்கில் இருக்கின்ற உங்களின் சரீரத்தில் இருந்து பற்றற்று இருக்கின்ற பயிற்சியை அதிகரித்து ஆத்ம உணர்வு ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். சதா அகநோக்கு குகையில் இருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த பழைய உலகின் சூழலுக்கு அப்பால் செல்வீர்கள். நீங்கள் சூழலால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஓம் சாந்தி.